இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு இப்பொழுதும் வாசித்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 9-12 வரையிலும் நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத கொடியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவும் இல்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 650 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார். இந்த ஏசாயாவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் அதனுடைய ஆசீர்வாதங்களும் இந்த 53 அதிகாரத்திலே துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை இன்றைக்கு உலகம் ரெண்டு விதமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ உலகம் ரெண்டு விதமாய் பார்க்கிறது. ஒன்று என்னவென்றால், அவருக்காக அழுது புலம்புகிற ஒரு கூட்டம், ஐயோ இயேசு கிறிஸ்துக்கு இப்படி ஆகிவிட்டது என்று அதை பார்த்து அழுது புலம்புகிற கூட்டம். இன்னும் சொல்ல போனால், ஒரு சில தேசங்களிலே அவருடைய சிலுவை மரணத்தை தத்ரூபமாக நினைவு கூறும்படியாக ஒரு சிலர் தங்களையே சிலுவையில் அறைந்து கொண்டு தாங்களும் அந்த பாடுகளில் தங்களை இணைத்துக் கொள்கிறதாக அவர்கள் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் இறங்குகிறதையும் பார்க்க முடியும். இது ஒரு வகையான கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, இப்படி இருக்கிறது கர்த்தர் சொல்லலை. ஆனால் இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கிறது, அதாவது வேதத்தை நன்கு புரிந்து கொண்டு அந்த சிலுவை மரணத்தை ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை புரிந்து அதிலே முன்னடக்கிற ஒரு கூட்டம். இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இந்த 53 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நடக்கப் போகின்ற காரியங்களும் துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, இந்த 53 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்றைக்கு நான் இந்த கடைசி காலத்தில் சொல்ல போனால், இந்த பொல்லாத காலத்தில் இன்னும் சொல்ல போனால், இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வந்து கிறிஸ்துவின் வருகையை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நாம் துல்லியமாய் பிடித்து அதன் மூலமாய் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அது என்ன ஆசீர்வாதம் என்றால், இந்த இடத்தில் இந்த வேத பகுதியிலே ரெண்டு காரியங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டுகிறேன். ஒரு பக்கம் அவருடைய பாடு மரணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அடுத்த பக்கத்தில் அந்த பாடு மரணத்தின் மூலமாய் நடக்கின்ற காரியங்கள் அல்லது நடக்கப் போகிற காரியங்கள் அவைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே சொல்லப்பட்டது போலவே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், என்னென்ன பாடுகள் அவருக்கு நடக்கும், எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையில் அவர் கடந்து போவார் என்று சொல்லப்பட்டது போலவே சரியாய் 650 ஆண்டுகளுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து அதன் பிறகு அவருடைய 33.5 வயதிலே இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் அப்படியே நிறைவேறியது. அவருக்கு என்ன பாடுகள் வரும், எப்படிப்பட்ட உபத்திரவத்தோடு அவர் மரணத்தை சந்திப்பார் என்பது துல்லியமாய் சொல்லப்பட்டது போலவே நடந்தது. சிலுவை மரணம் சொல்லப்பட்டது போலவே நடந்தது உண்மையானால், அதனுடைய ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டது போலவே நிறைவேறவும் செய்யும். அதான் காரியம். அவருடைய மரணம் சொல்லப்பட்டது போலவே நடந்ததானால் அதனுடைய ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டது போலவே நடக்கும். இப்போ நடந்து முடிந்து விட்ட சிலுவை மரணத்தை நாம பெரிய அளவுக்கு யோசிக்க போவதில்லை. இனி அதன் மூலமாய் நடக்க போகிற காரியங்களைத்தான் நாம் கவனிக்க போகிறோம். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அன்றைக்கே தன்னுடைய சிலுவை மரணம் சம்பவிக்கும் பொழுதே தனக்காக ஒருவரும் அழுவதை அவர் விரும்பவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:29 இயேசு கிறிஸ்து சொன்னார், சீ எருசலேம் குமாரத்தைகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். அப்ப அன்னைக்கு அவர் சொன்னார், எனக்காக நீங்க அழாதீங்க, உங்களுக்காக அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்றார். அப்படின்னா இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நடக்க போகிற ஆசீர்வாதங்களை நாம் கவனிக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது அது எப்படி நிறைவேறப் போகிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து கிரயத்தை செலுத்தி விட்டார், நாம் அதன் பலனை அனுபவிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து ரட்சிப்பின் கிரியைகளை செய்து முடித்து விட்டார். ஆகையினாலே அந்த ரட்சிப்பை நாம் இலவசமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் கிரயம் செலுத்தி விட்டார், பலனை நாம் அனுபவிக்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு நமக்கு பெற்றுக்கொண்ட பலனை போலவே இந்த முழு உலகத்திலேயும் இந்த சிலுவை மரணத்தின் பலன் வெளிப்பட வேண்டும். அதற்கு எப்படி கர்த்தர் கிரியை செய்கிறார் என்றால், நம்மை கொண்டுதான் அந்த பலனை கர்த்தர் அறுவடை செய்ய வைக்கிறார். அவர் விதைத்தார், நாம் அறுவடை செய்ய போகிறோம். நாம் இந்த நாட்களிலே மிகப்பெரிய அளவுக்கு ஆத்தும அறுவடை செய்யும்படியாக இந்த சிலுவை மரணத்தை நாம் துல்லியமாய் விசுவாசிக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும், சிலுவை மரணம் இப்போ ஒரு காரியம் நடந்து முடிந்து விட்டது, சொன்னது போலவே நடந்திருக்கிறது. ஆகையினாலே சொன்னது போலவே இனி நடக்க போகிறது. இப்ப நம்ம தியானிக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படியே நீங்கள் விசுவாசியுங்கள், நிச்சயமாகவே இந்த காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சம்பவிக்கும். இவைகள் எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் சம்பவிக்கும். ஏன்னா இந்த 53 முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், அப்ப அதுல இருந்து உங்களுக்கு அடிப்படை காரியம் உங்களுக்கு புரியும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கின்ற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த இடத்துல இந்த அதிகாரத்தை ஆரம்பமே என்ன சொல்லுகிறது? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்ற ஒரு கேள்வியோடு கூட இங்கே ஏசாய தீர்க்கன் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை கொண்டு கர்த்தர் காரியத்தை செய்கிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அப்படின்னா இதை எல்லாரும் விசுவாசிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் விசுவாசிக்கிறவர்களை கொண்டுதான் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். அதனாலதான் நான் ஏற்கனவே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சிலுவை மரணம் நடந்தது உண்மை. அப்படியானால் அதன் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்களும் நடக்க போவது உண்மை. இதை நீங்கள் 100% விசுவாசிக்க வேண்டும். இதில் எழுதப்பட்டதெல்லாம் நடக்குமா? நடக்கும். ஏனென்றால் சிலுவை மரணம் நடந்தது, அதனுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாய் நடக்கத்தான் போகிறது. சரி, இப்ப இந்த இடத்துல என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது? 10 நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் மிகவும் குறைவு. மனிதனாய் வாழும்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் மிகவும் குறைவு, வெறும் 33.5 தான். இந்த 33.5 அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்காக அவர் சிலுவையிலே மரித்து விட்டார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்தாலும் அவர் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். இந்த ஜீவனோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை பார்ப்பாராம். என்ன பார்ப்பார் என்று கேட்டால், அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தவராய் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் எதை பார்ப்பார் என்றால், தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இப்ப நம்ம பார்க்கணும், இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இருக்கிறவர்,
அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாக இருப்பார். கடைசி வரைக்கும் அவருடைய சந்ததி ஒன்றை பார்ப்பார். சிலுவை மரணத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அந்த சந்ததி, அந்த சந்ததியை அவர் பார்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவ சித்தம் அவர் கையினால் வாய்க்கும். சரி, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு மனித வாழ்க்கை என்பது முடிந்துவிட்ட ஒன்று. ஆனால் மனித வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சந்ததிகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை கண்டவர் நீடித்த நாட்களாய் இந்த சந்ததி, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தான் அவருடைய சந்ததி. இந்த சந்ததியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சந்ததிக்கு முடிவே கிடையாது, இதுவரையிலும் வந்திருக்கிறது. 2000 ஆண்டுகளாக அந்த சந்ததி வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாம் அவருடைய சந்ததியாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இந்த சந்ததி தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது. அவருடைய வருகை வரைக்கும் இந்த சந்ததி தொடரப்போகிறது. இந்த சந்ததியை வரிசையாக நம்மை யாரோ ஒருவர் மூலமாக கர்த்தர் ரட்சித்து இன்றைக்கு நம்மை அவருடைய சந்ததியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இன்னமும் சொல்லுகிறேன், நம்மை கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் ரட்சித்து இந்த சந்ததியை கர்த்தர் நீடித்த நாட்களாய் பார்த்து கொண்டே இருப்பார். இந்த சந்ததிகள் வரும் போய்கொண்டே இருக்கும், அடுத்தடுத்த சந்ததிகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். அடுத்தடுத்த இன்னும் கிறிஸ்துவுக்காக அநேகர் எழும்புவார்கள். ஒரு கூட்டம் மரணம் அடைந்து பரலோக ராஜ்யத்துக்குள் போவார்கள், அடுத்த ஒரு கூட்டம் எழும்பிக்கொண்டே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருந்து எல்லாவற்றையும் பார்த்து நீடித்த நாட்களாய் அவருடைய சந்ததியை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் சந்ததிக்கு முடிவு கிடையாது. கிறிஸ்துவின் சந்ததியாகிய நமக்கு முடிவு கிடையாது. நம் மூலமாக இன்னும் ஒரு கூட்டம் எழும்ப போகிறது. யாரோ ஒருவர் மூலமாக இன்றைக்கு நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம். நம் மூலமாக அடுத்த ஒரு சந்ததி எழும்ப போகிறது. என்றைக்குமே ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்னவென்றால், அடுத்த சந்ததியை உருவாக்குதல். தம்முடைய சந்ததி, அடுத்த சந்ததியை உருவாக்குதல். யாரோ ஒருவர் நமக்காக ஜெபித்தார்கள், யாரோ ஒருவர் நமக்காக கிறிஸ்துவை அறிவித்தார்கள். அதன் மூலமாக இன்றைக்கு நாம் அந்த கிறிஸ்துவின் சந்ததியில் இருக்கிறோம். இன்றைக்கும் அதே காரியத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து ஒரு புதிய சந்ததியை உருவாக்குவதற்கு நீங்களும் நானும் கடனாளிகளாக இருக்கிறோம். இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இங்கே பாருங்க, உங்களுக்கு இந்த சந்ததி என்று சொல்லும் பொழுதே நான் சொல்ல நாம் நினைக்க வேண்டிய ஒரு முதல் நபர் யார் என்றால் ஆபிரகாம். ஆபிரகாம் அவர் 75 வயது உள்ளவராய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவரை அழைத்தார். அவரை தமக்கென்று கர்த்தர் பிரித்தெடுத்தார். ஊர் என்ற கல்தேயருடைய தேசத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். அப்படி பிரித்தெடுக்கும் பொழுது ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, இந்த இடத்துல 7 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, 2வது உன்னை ஆசீர்வதித்து, 3வது உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், 4வது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், 5வது சொல்லுகிறார் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், 6வது சொல்லுகிறார் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், 7வது சொல்லுகிறார் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்படி 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். இந்த 7 ஆசீர்வாதங்களை நீங்க சுருக்கி நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பின் சந்ததி குறித்து தான் இருக்கும். உன்னை பெரிய ஜாதியாக்கி சந்ததியை குறிக்கிறது. உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கடைசியில் பார்த்தீங்கன்னா 7வது ஆசீர்வாதம் ரொம்ப அழகாக சொல்றாரு, உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், எல்லா ஜனங்களையும் உனக்குள்ளிருந்து நான் ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களையும் அவர் அந்த மனுஷனுக்குள்ளிருந்து பார்க்கிறார். அந்த சந்ததியிலே வருகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு பெரும் சந்ததி முழு உலகத்திலும் பரவி போகிறதை ஆண்டவர் கவனிக்கிறார். அந்த சந்ததியாகத்தான் இன்றைக்கும் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த ஆபிரகாமை அழைக்கும் பொழுது கர்த்தர் இப்படி தன் திட்டத்தை வெளிப்படுத்தினது போலதான் இன்றைக்கும் நம்மை குறித்தும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஏழு ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமின் மூலமாக வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கும் இந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் சொந்தமாய் மாறுகிறது. சரி, இப்போ இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்த ஆண்டவர் அவரிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருப்பார் இல்லையா? என்னைக்குமே ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாய் கொடுக்கும் போது அந்த நபரிடத்திலே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை அந்த நபர் நிறைவேற்றும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அந்த நபர் சுதந்திரிக்கிறவங்களா இருப்பாங்க. இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவர் கேட்காமலே கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆனால் இந்த ஆண்டவர் இந்த ஆபிரகாம் இடத்திலே ஒன்றை எதிர்பார்த்தார். அது என்ன எதிர்பார்த்தான்றதை இப்ப உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பாருங்க, 18 அதிகாரத்துக்கு வருவோம். 18 அதிகாரத்திலே 17, 18, 19 மூன்று வசனங்களை கர்த்தர் இப்பொழுது நாம் வாசிக்க போறோம். அங்கே ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும், பாருங்க திருப்பி அந்த ஜாதியாகிறத பத்தி பேசுறார். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும், பாருங்க அந்த 12 அதிகாரத்தில் சொன்னது அப்படி இங்க ரிப்பீட் ஆகுது பாருங்க. அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இங்க ஆண்டவரிடத்துல வந்து ஏன் காரியத்தெல்லாம் சொல்றாரு, ஏன் இதை செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா படிச்சு உங்களுக்கு தெரியும். மீண்டும் நான் உங்களுக்கு தெளிவாக இதை சொல்லுகிறேன். ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும். அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பலத்த ஜாதியாக மாற்றுகிறார். அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதற்கு கர்த்தர் என்ன செய்யறாரா, நான் செய்ய போகிற காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். இப்போ ஆண்டவர் இவனிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக. அப்படின்னா என்ன, அவருக்கு கொடுத்த அந்த ஏழு ஆசீர்வாதங்களையும் நிறைவேற்றும்படியாக இல்லையா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இங்கே நீங்க கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லிவிட்டு இதை எப்படி நிறைவேற்றுவாராம், ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய நீதியின் வழிகளை எல்லாம் கற்றுக் கொடுப்பான்கிறார். அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலோட நம்ம தெரிந்து கொள்ளணும், ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஒரு பெரிய ஜாதியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை கொண்டு ஒரு பெரும் கூட்ட ஜனத்தை தமக்கென்று பிரித்தெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் நம்மை கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியம், நாம் கர்த்தருடைய நீதியின் வழிகளை பின்வரும் சந்ததிக்கு அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் காரியம், பின்வரும் சந்ததிக்கு அவன் அறிவிப்பான் என்று நான் எதிர்பார்த்தேங்கிற. அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய சந்ததியை ஆண்டவருக்கு என்று உருவாக்க வேண்டிய நாம் ஆண்டவருடைய வழிகளை ஜனங்களுக்கு சொல்லுகிறதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வழிகளை நாம் ஆண்டவர் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த நாட்களில் இப்படித்தான் ஆண்டவர் நம்மை கொண்டு கிரியை செய்ய முடியும். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் நாம் மௌனமாய் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் வேகமாய் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக கொள்ளை நோய் வர வேண்டும் என்பது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளம். ஏழு அடையாளங்களில் ஆறாவது அடையாளம். இதுவரையிலும் உலகத்தில் எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது, உலக சரித்திரத்தில் எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் இதுவரையிலும் வந்ததெல்லாம் ஒரு தேசத்தில் வரும், ஒரு சில தேசங்களில் வரும், அதோடு சீக்கிரத்திலே அது அடங்கி போய்விடும். இது உலக வரலாற்றிலேயே முழு உலகத்தையும் கலக்கி கொண்டிருக்கிற ஒரு கொள்ளை நோய் என்றால் இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறதான இந்த கொரோனா வைரஸ் தான். இது இவ்வளவு பெரிய அளவுக்கு முழு உலகத்தையும் கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசுகளையும் தடுமாற வைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த தேசமும் இதற்கு முன்பதாக நிற்க முடியாதபடிக்கு வளர்ந்த தேசங்கள், மருத்துவத்திலே சிறந்த தேசங்களும் மரணத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முழு உலகத்திற்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சிக்னல். இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறது என்ன, நான் சீக்கிரம் வரப்போகிறேன், நான் சீக்கிரம் வரப்போகிறேன். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் மாத்திரம் இந்த கொள்ளை நோய் வந்திருக்கும் என்றால் அந்த தேசத்திற்கு மாத்திரம் இது சொல்லப்பட்டதான ஒரு எச்சரிப்பாக இருக்கும். ஆனால் இந்த முறை இது முழு உலகத்தையும், எந்த தேசமும் இந்த கொள்ளை நோய்க்கு மறைந்திருக்க முடியவில்லை, அறியாமல் இருக்க முடியவில்லை. எல்லா தேசங்களிலேயும் இது தன் கோர பிடியை நீட்டிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன, ஏன் இப்படிப்பட்ட காரியம் நடப்பதற்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று கேட்டால், கிறிஸ்துவின் வருகை குறித்த ஒரு அடையாளத்தை கர்த்தர் இதன் மூலமாய் உலகத்திற்கு காண்பிக்கிறார். இது ஒரு பக்கத்தில் துயரமான சம்பவங்கள், துயரமான வேதனையான காரியங்கள், மரணங்கள், எத்தனை தவிப்புகள், இன்னைக்கு எல்லாம் முடக்கப்பட்ட நிலைமையில் பல காரியங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வேதனைக்குரிய காரியமாக இருந்தாலும் இன்னொன்றை நமக்கு தெரிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு இதைவிட சிறந்த ஒரு அடையாளம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து வருகிறார் வருகிறார் என்று சாதாரணமாய் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அதை எத்தனை பேர் விசுவாசித்தார்கள், எத்தனை பேர் அதை பரியாசம் பண்ணினார்கள். கடைசி காலத்திலே அவர் வருவார் என்று சொல்லுகிறதான வாக்கு தத்தம் எங்கே என்று சொல்லி ஜனங்கள் பரியாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி 2 பேதுரு 3 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். கடைசி காலத்திலே பரியாசக்காரர் எழும்பி அவர் வருவார் என்று சொன்ன வாக்கு தத்தம் எங்கே என்று சொல்லி பரியாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இப்படி பரியாசம் பண்ணுகிற கூட்டம் உலக வரலாற்றிலே இருந்து கொண்டிருக்கும். அந்த பரியாசம் பண்ணுகிற எல்லா கூட்டத்திற்கும் ஒரு அடையாளத்தை தான் இந்த கொள்ளை நோய் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பது பரியாசத்திற்குரிய காரியம் அல்ல, அது நடக்க போகிற உண்மை. அதற்காகத்தான் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சொன்ன வார்த்தைகள் துல்லியமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் வருகிறார் வருகிறார் என்பதை அவர் எத்தனை முறை சொன்னாலும், அன்றைக்கு அவர் மனிதனாய் நடமாடின காலத்திலே எச்சரிப்பு கொடுத்தார், மனுஷகுமாரன் வரும் நாளையாகிலும் நாழிகையாகிலும் நீங்கள் அறியாதபடியால் விழித்திருங்கள் என்று சொன்னார். ஆனால் எத்தனை பேருக்கு அந்த விழிப்பு இருந்தது? முதல் நூற்றாண்டிலே சபை விழிப்பாய் இருந்தது, ஆனால் அதன் பிறகு சபை செத்த நிலைமைக்கு போனது, அந்த வேகம் குறைந்து போனது, கிறிஸ்துவின் வருகை குறித்த காரியம் அவைகள் தணிந்து போனது. இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தர் தம்முடைய வருகைக்கான மிக கடைசி கட்டத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய அடையாளத்தை கர்த்தர் கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறார். இன்றைக்கும் எத்தனை சபைகள் வருகை குறித்து பேசுகிறது, எத்தனை சபைகள் கிறிஸ்துவின் வருகை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் பேசுகிறது, எத்தனை சபைகள் நரகத்தை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறது. இன்றைக்கும் எத்தனை சபைகள் நிர்விசாரமாய் போய்விட்டது, எத்தனை தெய்வ ஜனங்கள் வருகை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பார்த்தால் சொற்ப ஜனங்களை கிறிஸ்துவின் வருகை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான ஜனங்கள் உலகத்திலே பணம் சம்பாதிப்பதற்கும், உலகத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கும், உலகத்தை அனுபவிப்பதற்குமே தங்கள் கவனத்தை செலுத்தி இயேசு கிறிஸ்து சொன்ன மிகப்பெரிய காரியமாகிய கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து எத்தனை ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் உணர்வற்றிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த ஒரே ஒரு கொள்ளை நோயின் மூலமாக தான் வருகிறேன் என்பதை நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கணும், இதைவிட ஒரு பெரிய எச்சரிப்பு இந்த உலகத்திற்கு தேவையில்லை. ஆண்டவர் சொன்னது நேர்த்தியாய் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதாவது சபை விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த நிலைமையில் ஆகிலும் நீ விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலைமையில் ஆகிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த ஒரு பயம், ஒரு எச்சரிப்பு, அதற்கென்று நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற உணர்வு இந்த நிலைமையில் ஆகிலும் உங்களுக்கு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீடித்த நாட்களால் அவர் தம்முடைய சந்ததியை பார்ப்பதற்கு நாம் கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தார். இன்னைக்கு நம்ம வாக்கு தத்தங்களை ஆசையோடு எதிர்பார்க்கிறோம், அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறோமா? இதுதான் கேள்வி. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இன்னைக்கு எல்லாரும் பேசுறோம், கேட்கிறோம், அது வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் வேண்டும். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் எதிர்பார்த்ததை செய்வதற்கு நமக்கு மனதில்லை. யோசிக்கணும், ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் எதிர்பார்த்தது அடுத்த சந்ததிக்கு கிறிஸ்துவை கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் முக்கியம். ஆகையினாலே இந்த நாட்களிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்து தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பதற்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்த ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாய் 53 அதிகாரத்திலே 11 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்பார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்களானால், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வேலை, நம்முடைய காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். இயேசு கிறிஸ்து ஆத்ம வருத்தத்தை அடைந்தார். நேற்றைய தினத்துல பார்த்தோம், அவர் சிலுவை மரணத்திற்கு முன்பாய் செல்வதற்கு முன்பதாக அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி வியாகுலத்தோடு அந்த சிலுவை மரணத்திற்கு நேராக அவர் வருகிறதை பார்க்கிறோம். அந்த ஆத்ம வருத்தத்திற்கு ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலனை கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து பார்ப்பார் என்று இங்கே வேதம் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறது. இது அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். அந்த ஆத்ம வருத்தம் வீணாய் போக போறதில்லை. அந்த ஆத்ம வருத்தத்திற்கு ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலனை கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து பார்க்கத்தான் போகிறார். எப்படி பார்ப்பார் அதுதான் இங்கே சொல்ல போறேன். திருப்தி ஆவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்ம வருத்தத்தை அடைந்தவர் இயேசு. நீங்களும் நானும் அந்த ஆத்ம வருத்தத்தை அடையல, அவர் அடைஞ்சார். இப்போ பலன் எப்படி வருகிறதுன்னு கேட்டீங்கன்னா, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். இயேசு கிறிஸ்து தான் ஒரு பாவியை நீதிமானாய் மாற்றுகிறவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அக்கிரமங்களை சுமக்கிறதும் ஆண்டவர் தான். பாவியை நீதிமானாக்குகிறவரும் இயேசுதான், அவனுடைய அக்கிரமங்களை சுமக்கிறவரும் இயேசுதான். நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம ஒண்ணுமே செய்யறதில்லை. நம்ம செய்ய வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை அறிவிக்க வேண்டும், அவ்வளவுதான். இயேசு தெய்வம் என்பதை அறிவிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. நம்முடைய வேலை ரொம்ப ஈஸி, அவர் தெய்வம் என்பதை அறிவிக்க வேண்டும், அவ்வளவுதான். அக்கிரமங்களை நாம, யாருடைய அக்கிரமத்தை நாம சுமக்கறதில்லை, யாருடைய பாவத்தை நாம சுமக்கறதில்லை, யாரையும் நம்ம ஒன்று நீதிமான் ஆக்குறதில்லை. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இந்த ஜனங்கள் திருத மாட்டார்கள், இந்த ஜனங்கள் மாற மாட்டார்கள் சொல்லி ஈஸியா நம்ம சொல்லிடுறோம். ஜனங்களுடைய இருதயெல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஏதோ நம்ம தான் ஒரு நபரை நீதிமான் ஆக்குற மாதிரி நம்ம நினைச்சிட்டு தீர்ப்பு நம்ம கொடுக்கிறோம். தீர்ப்பு நம்ம கொடுக்க கூடாது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது? எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. உலகத்தில் வந்து எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நீதிமான் ஆக்குகிற வல்லமை அது அவருக்குரியது. அறிவிக்க வேண்டியது மட்டும்தான் நாம். ஒரு பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. இதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும். அதனால்தான் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இப்ப நம்ம இதை கேள்விப்படுறோம், விசுவாசிக்கணும். நான் ஒரு நபருக்கு கிறிஸ்துவை அறிவித்தால் அந்த நபரை கண்டிப்பாக அந்த பாவியை கர்த்தர் நீதிமானாக மாற்றுவார். அவனுடைய பாவத்தை ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டபடியினால் எப்படிப்பட்ட பாவியையும் கர்த்தர் நீதிமானாக மாற்றுவார். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொண்டு இதை விசுவாசிக்கணும். விசுவாசித்து எந்த நபரையும் புறக்கணிக்காமல், நீங்கள் பார்க்கிற மிகப்பெரிய துன்மார்க்கராக இருக்கட்டும், எவ்வளவு மோசமான நபராக இருக்கட்டும், அந்த நபருக்கு நீங்கள் தைரியமாய் கிறிஸ்துவை அறிவிக்கிற வேலையை செய்யணும். ஏன்னா அவங்களுடைய அக்கிரமங்களை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சுமந்துட்டாரு. அது வீணாய் போகக்கூடாது. இந்த உலகத்தில் வந்திருக்கிற எந்த ஒரு பாவியின் அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவர் சுமந்துட்டாரு. அந்த நபருக்கு நாம் கிறிஸ்துவை அறிவித்தால் அதன் பலனை அந்த நபர் அனுபவிப்பாங்க. அந்த நபருக்கு நாம கிறிஸ்துவை அறிவிக்காவிட்டால் அந்த நபருடைய பாவத்தை சுமந்தது வீணாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய பிரயாசம் வீணா இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிரயாசத்திற்கு பலன் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அறிவிப்பதன் மூலமாக. அறிவிப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. இன்றைக்கு உங்கள் விசுவாச கண்கள் திறக்கப்படட்டும். எந்த நபரையும் நீதிமானாக்க என் இயேசு கிறிஸ்துவினால் முடியும். எந்த மனுஷனுடைய பாவத்தையும் அவர் சுமந்திருக்கிறார். எந்த மனுஷரையும் நீதிமானாக்க அவரால் கூடும். இதுதான் நீங்க வந்து விசுவாசிக்க வேண்டும். உங்கள் விசுவாச கண்கள் திறக்கப்பட்டால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை கொண்டு கிரியை செய்வார். எந்த நபரையும் இவங்க திருந்த மாட்டாங்க, மாற மாட்டாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லி ஒருபோதும் எதிர்மறையாய் சிந்திக்காதீங்க. நீங்கள் பார்க்கிற, பழகுகிற, உங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், அறிமுகமாகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை குறித்து ரெண்டு வார்த்தை பேசுங்க. இயேசு கிறிஸ்துவை பேசாம மட்டும் உங்கள் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவை அறிவிக்காமல் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பாடுகளை வீணாய் போக வைத்து விடாதிருங்கள். எவ்வளவாய் பாடுபட்டார் அந்த பாடுகளின் பலனை அவர் அனுபவிப்பார் என்று அவருக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நீங்களும் நானும் கண்டிப்பாக பிரயாசம் எடுக்க வேண்டும். பிரயாசம் எடுக்கணும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. நீங்க சந்திக்கிற நபர்கள் யாரா இருக்கட்டும், ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ படிக்காதவனோ யாரா இருந்தாலும் ஆண்டவரை குறித்து பேசுங்க. நீங்கள் பழகுகிறவர்கள், நீங்கள் அடிக்கடி ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடைக்காரனுக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை நீங்க எத்தனையோ நபர்களை நம்ம சந்திக்கிறோம், சாதாரண நபர்கள், பால்காரன், காய்கறி கடைக்காரன், மளிகை கடைக்காரன், நம்ம சந்திக்கிற நபர்கள் எத்தனை பேர், எத்தனை நண்பர்கள், பழகுகிறவர்கள், அறிமுகமாகிறவர்கள், ஒரு முறை சந்திக்கப்படுகிற நபர்கள், அந்த நபர்களுக்கு நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை நிச்சயமாகவே அந்த நபருடைய ஆத்மாவை மீட்க வல்லதாய் இருக்கிறது. எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுகளை அனுபவித்திருக்கிறார். அது ஒருபோதும் வீணாய் போக நம்ம விட்டுவிடக்கூடாது. அந்த பலனை அவர் அனுபவிக்க வேண்டும், அதற்கு நாம் அறிவிக்க வேண்டும். இதுதான் முக்கியம். அதனால ஒண்ணு நம்ம தெரிந்து கொள்ளணும், நான் யாரையும் நீதிமானாக்க முடியாது, நான் யாருடைய அக்கிரமத்தை நான் சுமக்கவில்லை, ஆனால் இயேசு அதை செய்திருக்கிறார். அதை சொன்னால் போதும், மீதி காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். சொல்ல வேண்டியது என் வேலை, ரட்சிக்க வேண்டியது கர்த்தருடைய காரியம், அவர் செய்து விடுவார். இதுதான் நமக்கு இருக்கிற விசுவாசம். இந்த விசுவாசத்தோடு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய அவிசுவாசம்தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாதபடி தடுக்கிற காரியம். இன்றைக்கு விசுவாசியுங்கள், அவருடைய சிலுவை மரணத்தை விசுவாசியுங்கள், அதிலிருந்து கிடைக்கிற ரட்சிப்பின் வல்லமையை விசுவாசியுங்கள். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். நிச்சயம் உங்களை கொண்டு ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்குவார். அடுத்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 12 வசனத்திற்குள் போகலாம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். இங்கு இயேசு கிறிஸ்து எப்படி இதை அடைகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார், அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார், அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம். அதான் கவனிக்கணும், அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம், நல்லா கவனிக்கணும், அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தமே அநேகரை அவருக்கு கொள்ளையாக பங்கிட பிதா ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த நாட்களில் நீங்க யோசிச்சு பாருங்க, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக பாரப்பட்டு பரிந்து பேசி அவங்களுடைய ஆத்ம மீட்புக்காக பாரம் எடுத்து ஜெபிக்க வேண்டிய காலம் இது. மிகவும் அவசியமான ஒரு காலம். உண்மையா சொல்றேன், இதை நினைக்கும் பொழுது இருதயம் மிகவும் எனக்கு பாரம் அடைகிறது. நேற்றைய தினத்திலே காலையிலிருந்து என் உள்ளத்துல ஒரு உணர்வு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே யார் இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி என் உள்ளத்தில் நான் தனியாக உட்காந்து அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிக்கும் பொழுது யாரெல்லாம் இன்றைக்கு ஆத்மாக்களுக்காக ஜபிக்கிறார்கள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். என்னுடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், சுற்றியிருக்கிறவங்க, ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், இப்படி பலரை யோசித்து பார்த்து யோசிக்கும் பொழுது இருதயம் ரொம்ப பாரம் அடைஞ்சது. என்னன்னா, என்னால் ஒரு அஞ்சு பேரை கூட செலக்ட் பண்ண முடியல. இவங்க உண்மையிலேயே ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலு அஞ்சு பேரை கூட என்னால் நினைவில் கொண்டு வர முடியல. என் இருதயம் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆண்டவரே, நான் இந்த ஒரு பாரம் என் உள்ளத்தை அழுத்திட்டு இருக்குது, ஆனால் இதுக்கு உண்மையாகவே பாரம் எடுத்து ஜெபிக்கக்கூடிய நபர்கள் இல்லையே. அதுதான் எனக்கு வந்து மனசார இருதயத்தை திறந்து நினைக்கும் போது என் இருதயம் உடைஞ்சது. நேற்று இரவு நாங்கள் வீட்டில் குடும்பம் ஜெபிக்கும் போது கூட என் இருதயம் உடைஞ்சது. நான் அழுதேன், எனக்கு என்னுடைய இருதயம் நொறுங்குச்சு. இதுக்கு ஆண்டவர், உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு யாரும் இல்லையே. தங்களுக்காக ஜெபிக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, தங்களுக்காக ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்காக ஜெபிக்க யாரும் இல்லையே. என் இருதயம் உடைஞ்சது நேற்று கூட. அதை நினைச்சு பார்க்கும்போது இன்றைக்கு எவ்வளவு தூரம் கிறிஸ்தவம் அநேகருடைய பாவங்களை பார்த்து அவங்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் இல்லாமல் போயிட்டாங்க. இதை நினைச்சு பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய காரியம். தங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஏராளம் பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவருக்காக ஜெபிக்கிற ஆட்கள் இல்லை. அதான் உண்மை. அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ளுதல். எனக்கு எப்பவுமே இந்த ரெண்டு வசனம் எனக்கு எப்பவுமே ஞாபகத்தில் வரும். ஏசாயா 59:16 சொல்லுகிறது, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு, ஒருவனும் இல்லை என்று கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். அடுத்த வசனம் எசேக்கியேல் 22:30, நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்றார். ஒருவன், அந்த ஒருத்தரும் காணன்ட்டார். அப்போ நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தன் கூட இல்லை. ஆண்டவருக்காக ஜெபிக்கிறவன் ஒருத்தன் கூட இல்லை. தங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவருக்காக ஜெபிக்கிறவங்க ஒருத்தர் கூட இல்லை. இதை நான் விவரமாக எனக்கு பேச விருப்பம் இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்றேன், ஆண்டவருக்காக ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அதுதான் நான் சொல்றேன். ஆண்டவருக்காக ஜெபிக்கிறவர்கள் எழுப வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஒரு கூட்டம் வேண்டும். உலக சரித்திரத்திலே, சபை சரித்திரத்திலே அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ளுகிற வேண்டிக் கொண்டவர்கள் தான் ஆண்டவருக்காக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பயன்படுத்தப்பட்டவர்கள். இந்த வாக்கு தத்தம் எல்லாம் அவர்களை கொண்டுதான் கர்த்தர் நிறைவேற்றுவார். அருமையான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபம் எங்க ஃபோக்கஸ்டா இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீங்க, யாருக்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க, உங்க தொழிலுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை வளமா இருக்கிறது எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறீங்க, எல்லாம் உங்களுக்காக தான். ஆண்டவருக்காக என்ன ஜெபிச்சீங்க, உங்க குடும்ப பிரச்சனை மாறணும்னு ஜெபிச்சீங்க, உங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும்னு ஜெபிச்சீங்க, உங்களுக்கு நல்ல சுகம் ஆரோக்கியம் இருக்கணும்னு ஜெபிச்சீங்க, எல்லாம் ஜெபிக்கிறீங்க. சரி, ஆண்டவருக்காக நீங்க என்ன ஜெபிச்சீங்க யோசிக்கிறோம். ஆண்டவருக்காக நீங்க என்ன ஜெபிச்சீங்க, இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிற காரியம். அக்கிரமக்காரருக்காக நீங்க என்ன ஜெபிச்சீங்க, அது நமக்குள் அந்த பாரம், அது நமக்குள் நம்முடைய ரத்தத்தோடு ஊறி இருக்கணும். உண்மையா சொல்றேன், சீக்கிரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வெடிக்கப் போகிறது. அதற்கு கர்த்தர் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு வல்லமையான எழுப்புதல் தேசத்திலே பற்றி எறிய போகிறது. அதற்கென்று ஆண்டவர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நிச்சயம் சொல்றேன், அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் சிலரை, ஆனால் அதே நேரத்தில் ஒன்று மட்டும் தெரியும், நம்முடைய கண்களுக்கு மறைவாக ஒரு கூட்ட ஜனம் இருக்கத்தான் செய்கிறது, இருக்குது. பாகாலுக்கு முழகால் படியிடாத 7,000 பேரை வைத்தேன் சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு எலியாவுக்கு சொன்னார். நான் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் எலியா ஆண்டவரை பார்த்து சொன்னா, இல்லப்பா நீ மாத்திரம் இல்லை, ஆனால் பாகாலுக்கு முழகால் படியிடாத ஒரு 7,000 பேர் மறைஞ்சிருக்கிறாங்க என்று அவனுக்கு சொன்னார். அதே போல இங்கொன்றும் அங்கொன்றுமாக உலகத்தின் பல இடங்களிலே ஆண்டவருக்காக ஜெபிக்கிற சிலர் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இருக்கிறாங்க.
அவங்களை வச்சு கர்த்தர் அசைப்பார். தேசம் அசைக்கப்படும், எழுப்புதல் பற்றி எரியும், ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். பலவான்களை கர்த்தர் தமக்கு கொள்ளையாக பங்கிடத்தான் போகிறார். இது எல்லாம் எங்கிருந்து வருகிறது? கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலிருந்து, அங்கே அவர் காண்பித்ததான அந்த தேவ அன்பிலிருந்து, அங்கே வெளிப்பட்டதான அவருடைய தியாகத்திலிருந்து, அங்கே கர்த்தர் இந்த ரட்சிப்பை அங்கிருந்து தான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். அதனாலே கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஒரு எழுப்புதலாய் போய் முடிய போகிறது. அதுதான் உண்மை. அவருடைய சிலுவை மரணம் ஒருபோது வீணாய் போகாது. அது நிச்சயமாகவே இந்த கடைசி காலத்திலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதலாய் வெடிக்கத்தான் போகிறது. அதற்கான காரியங்களை தான் கர்த்தர் நகர்த்தி கொண்டிருக்கிறார். வேகமாக கர்த்தர் காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். சீக்கிரம் இந்த சிலுவை மரணத்தின் உண்மையான வல்லமை, உண்மையான தேவ நோக்கம், உண்மையான தேவ திட்டம், உண்மையான அந்த எழுப்புதலின் வல்லமை வெடித்து எழும்ப போகிறது. உலகம் அசைக்கப்பட போகிறது. உலகத்தை கலக்குகிறவர்கள் மீண்டும் உலகத்திற்குள் பிரவேசிக்க போகிறார்கள். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். சோத்திரம், நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணம் நமக்காக, அந்த சிலுவை மரணம் அது மிகப்பெரிய ஒரு தேவ திட்டம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, அது ஒரு பக்கம் அவர் செலுத்தின விலைக்கிரயம், அடுத்த பக்கம் அதிலிருந்து கிடைக்கும் ஆசீர்வாதம், ரெண்டுமே வேதம் சொல்லுகிறது. அவர் செலுத்தின விலைக்கிரயம் அதன் பலனை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் ஒரு நீள் ஒரு பெரிய சந்ததியை, ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்கப் போகிறார். இன்றைக்கும் நாம் ஒரு ஆவிக்குரிய சந்ததியாக ஆண்டவருக்கு முன்பாக காணப்படுகிறோம் என்றால், யாரோ ஒருவர் நமக்காக கிறிஸ்துவை அறிவித்தார்கள், யாரோ ஒருவர் நமக்காக ஜெபித்தார்கள், யாரோ ஒருவர் நம்மை ஆண்டவருக்கு நேராய் வழி நடத்தினார்கள். அதனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்றைக்கும் சொல்லுகிறேன், நாம் யாரோ ஒருவர் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், நிச்சயமாகவே அந்த நன்மைகளை, அந்த ரட்சிப்பை நாம் அடுத்தவர்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும், அடுத்தவர்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தவர்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். கர்த்தர் இந்த நாட்களிலும் அதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய கிரியைகளை எல்லாம், தன்னுடைய ரட்சிப்புக்கான கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். அதன் பலனை அனுபவிப்பதற்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஏழு விதமான ஆசீர்வாதங்களை வாக்கு கொடுத்தார். அந்த ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் மூலமாய் நிறைவேற்றுவதற்காக ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்த்தார். அவன் தனக்கு பின்வரும் சந்ததிக்கு அவன் ஆண்டவருடைய நீதி நியாயங்களை அறிவிப்பான் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்குவோம் என்று வாக்கு கொடுக்கிறார். அதே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த கிறிஸ்துவை அடுத்த சந்ததிக்கு நாம் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். தேவ பிள்ளையே, நீங்கள் பெற்ற ரட்சிப்பை நீங்கள் எத்தனை பேரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள்? நீங்கள் பெற்றதான ஆத்தும மீட்பை எத்தனை பேருக்கு நீங்கள் சாட்சியாய் அறிவித்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிவிச்சிருக்கிறீங்களா? சந்திக்கிறவங்களுக்கு அறிவிச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு முன்பாக இருக்கிற எத்தனை பேர் நரகத்தின் வாசலில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பரலோகத்தின் பாதையை சொல்லி இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான அடையாளமாகத்தான் இன்றைக்கு இந்த மிகப்பெரிய கொள்ளை நோய் முழு உலகத்தையும் கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருவார் என்று வாயினால சொல்லும் பொழுது ஜனங்கள் பரியாசம் பண்ணினாங்க. ஆனால் இப்ப அந்த அடையாளம் நடக்கும் பொழுது உலகமே தவித்து கொண்டிருக்கிறது. வாயினால சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அது பரியாசம்தான். அவர் வருவார் என்று சொன்ன வாக்கு தத்தம் எங்கே என்று பரியாசம் பண்ணினாங்க. ஆனால் இன்றைக்கு அது பரியாச கூட்டம் இன்னைக்கு தடுமாறுகிறது, இன்னைக்கு கலங்குகிறது. தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள, தங்கள் தேசத்தை காத்துக்கொள்ள வகையறியாமல் தடுமாறுகிறார்கள். அடையாளம் வரும்பொழுது எல்லாரும் தடுமாறுகிறார்கள். ஆனால் இதுவரைக்கு வாயினாலே சொன்னதை விட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்பதை அடையாளத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை வெறுமனே சொல்லும் பொழுது அநேகருக்கு உணரவில்லை. ஆனால் காரியங்கள் நடக்கிறதை பார்க்கும் பொழுது அதை ஒருவரும் மறுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு முன்பதாக ஒரு கூட்ட ஜனத்தை நாம் கிறிஸ்துவண்டையிலே அவருடைய பாடுகளை, அவருடைய சிலுவை மரணத்தை அறிவித்து நாம் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, அவர் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அக்கிரமக்காரருக்காக நாம ஜெபிக்கிறோமா? அப்படி ஜெபித்தால்தான் கர்த்தர் அநேகரை நமக்கு பங்காக கொடுக்க முடியும். அக்கிரமக்காரருக்காக ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆத்துமாக்களுக்காக, அக்கிரமக்காரருக்காக நாம் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். தேவ பிள்ளையே, யாருக்காக ஜெபிக்கிறீங்க? உங்களுக்காக ஜெபிக்கிறீங்க? உங்க சொந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க? ஆண்டவருக்காக நீங்க என்னைக்கு ஜெபிச்சீங்க? உங்களுக்காகவே ஜெபிச்சு வாழ்க்கையை ஓட்ட போறீங்களா? ஆண்டவருக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க போறீங்களா? அது உங்கள் கையில் இருக்கிறது. ஆண்டவருக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவருக்காக ஜெபிக்க ஆரம்பிங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிப்பார். சோத்திரம் ஆண்டவரே. உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவருக்காக ஜெபிக்க வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஆண்டவருக்காக ஜெபிக்க வேண்டும். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர், எங்கள் இயேசுராஜாவுடைய சிலுவை மரணத்தை நினைவு கூறுகிற இந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு நினைப்பூட்டியதற்காக சோத்திரம் ஆண்டவரே. கிரியைகளை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, கிரயத்தை நீங்கள் செலுத்திட்டீங்க. அதை அறிவிக்கவும் அதற்காக ஜெபிக்கவும் மாத்திரம் எங்களை நியமித்திருக்கிறீங்க அப்பா. அறிவிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம், நீங்க மகிமைப்படுங்க அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். சோத்திரம்.